பத்திரிகைகள் ஜேர்னலிஸ்ட் உடவியலாருக்கு எதிராக நடக்கும் அடாவடித்தனம், நீதித்துறையில அது ஒரு தொண்டக்குழுக்கில் பிடிக்கப்பட்டு அது ஒரு அராஜகமாக அதன் அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டு அது வந்து ஒரு ஒரு அரசியல் மயமாகி தலையீடுகளால அது சுதந்திரமாக இயங்க முடியாமல் இருக்கின்றது. அந்த விதமான அந்த தலையீடுகளிலிருந்து நீதித்துறை விலக்கப்பட வேண்டும். மற்றது, நாங்கள் நீண்ட காலமாக வைத்துள்ள கல்விக்கு 6% GDP அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்துள்ளோம். என்ற எங்களை இலவச கல்வி இதை வந்து நிராகரித்து இன்றைய அரசாங்கம் தனியார் மயமாக்கலை தீவிரமாக கொண்டு செல்கின்றது. அப்ப நாங்க வந்து 6% கல்வி கொடுக்க வேண்டும் என்றதை மிக காத்திரமாக முன்னுக்கு வைக்கிறோம். அதே போல இலவச சுகாதாரம் என்று ஒரு ஒரு குன்றி கொண்டு வர ஒரு சேவையாக இருக்கின்றது. அது இப்ப இன்றைக்கு தனியார் மயமாக்கப்படுகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை எங்களை சூழ்ந்திருக்கின்றது.
இதேவேளை இந்த அறிக்கையில் குறிப்பாக நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நீக்குதல், ஜனாதிபதியினுடைய பதவி காலத்துக்கு வரையறை இல்லாமல் செய்திருக்கின்ற இந்த 18வது அரசியலமைப்பு திருத்தத்தை ஒழித்தல், அதே போல சுயாதீன ஆணைக்குழுக்களை உருவாக்குவதற்கான 17வது திருத்தத்தை மீளவும் கொண்டு வருதல், இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் உங்களுடைய இந்த புத்திஜீவிகள் முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த கோரிக்கைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மைத்ரிபால சிறிசேன இம்முறை இந்த விடயங்களை தான் முன்வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய இந்த புத்திஜீவிகள் அனைவரும் ஒரு பக்க சார்பாக இப்பொழுது இந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது
மைத்ரிபால சிறிசேன இந்த சீனுக்கு வர முதலே பல்கலைக்கழக புத்திஜீவிகள் பலவிதமாக கல்வியை பற்றி, சுகாதாரத்தை பற்றி, நிறைவேற்று அதிகாரத்தை பற்றி, சுயாதீனமான ஆணைக்குழுகள் உருவாக்கப்படுவதை பற்றி எல்லாம் நாங்கள் பலவிதமான சந்தர்ப்பங்கள்ல, அமைப்புகள்ல, போரத்துல, மேடைகளில் சொல்லி வந்துள்ளோம். வெவ்வேறு விதங்களே நாங்கள் ஒன்று கூட்டாக ஒரு ஒரு அரசியல் கட்சியிலேருந்து சொல்லல, எங்களோட வித்தியாசமான மேடைகள்ல, போரத்துல, அறிக்கைகளில, செயற்பாடுகள்ல சொல்லி வந்தோம். அந்த இந்த அராஜகமான ஜனநாயகமற்ற விடயங்கள் வந்து பலவிதமாக ஒரு ஒரு பெரிய அளவுல நாட்டை மக்களை பற்றி கொண்டு இருக்கையில் தான் மைத்ரிபால சிறிசேன இந்த இந்த கரப்ஷன், அதாவது ஊழல், மற்றது இந்த அராஜகமான முறையில் மற்றது ஊடகவியலாளர்களுக்கு எதிராக நடக்கிற இது, மற்ற நிறைவேற்று அதிகாரத்தின் துஷ்பிரயோகம், அது எல்லாம் ஒரு பெரிய அளவில் வளர்ந்திருக்கிற நிலையில தான் அவர் வெளியேறினார். அப்ப அந்த எங்களோட அந்த கோரிக்கைகளும் அவற்ற நிலைப்பாடுகளும் ஒன்றா அமைந்து இருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து புத்திஜீவிகள் என்ற நிலையில நாங்கள் இயங்க தொடங்கியது எங்களோட வெவ்வேறு தனிப்பட்ட முறைகளையும் கூட்டு முயற்சியாகவும் பல வருடங்களுக்கு முதல்
கிட்டத்தட்ட 300 பேர் வரையில் கையொப்பமிட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறீர்கள். தேர்தல் சந்தர்ப்பத்தில், அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் மைத்ரிபால சிறிசேனவும் கடுமையான தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அறிக்கை வந்திருக்கிறது. உங்களுடைய இந்த கோரிக்கைகள் வந்து மைத்ரிபால சிறிசேனவினுடைய பிரச்சாரத்துக்கு மேலும் வலு சேர்ப்பதாக இருப்பதாக நீங்கள் உணரவில்லையா?
நாங்கள் ஜனநாயகத்துக்காக ஜனநாயகத்தை வேண்டி இலங்கையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சிறுபான்மை இனங்களையும் சேர்த்து ஒரு ஒரு சுமூகமான ஒரு ஒரு என்ன ஒரு நல்ல நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேணும் என்றதை முன்வைத்துத்தான் நாங்கள் கோரிக்கைகளை வைத்துள்ளோம். மைத்ரிபால சிறிசேனவும் அதை கேட்டிருக்கலாம், அதைத்தான் அவர் கேட்கிறார்.
கடந்த தடவை மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வருகின்ற காலப்பகுதியில் இதே விதமான சீர்திருத்தங்களை முன்வைத்துதான் அவரும் வந்தார். அவரோடு பல அமைப்புகள், பல கட்சிகள் உடன்படிக்கைகளை கைச்சாத்திட்டு இருந்தன. இப்படியான ஒரு சூழலில் இந்த கடந்த ஆட்சி காலங்களில் இப்படியான சீர்திருத்தங்கள் நடைபெறவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் மைத்ரிபால சிறிசேன வெற்றி பெற்று அவரது அரசாங்கம் அமைந்தால் ஒருவேளை உங்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது இந்த சீர்திருத்தங்கள் அமையும் என்று?
மஹிந்த சிறிசேன ஒரு தனியார் மயமாக்கலை முன்னுக்கு வைக்கின்றதும், சிங்கள பேரினவாதத்தை முன்னுக்கு வைக்கிறதும் ஒரு அறிக்கையாகத்தான் மஹிந்த ராஜபக்ச கோலிஷன் கூட்டு அரசாங்கம் முன்னுக்கு வந்துச்சது. அவர் வந்து போரை வென்றபடி, போரை நிப்பாட்டினபடியா அவர் சரியான பாப்புலராக வந்தார் அந்த கட்டத்துல. ஏன்னா மக்கள், வடக்கு கிழக்கு மக்கள், தமிழ் முஸ்லிம் மக்களை விட அவளை தவிர இங்க சிங்கள மக்களும் போரினால் பெரிதாக பாதிக்கப்பட்டார். அப்ப அந்த நிலையில மஹிந்த ராஜபக்ச அவற்ற சிந்தனை அதுகள் பார்க்க அவர் போற வென்றார் வென்றெடுத்து வந்தார்ன்றது மேலோங்கி நின்றுச்சு. அப்ப அந்த இந்த சீர்திருத்தங்கள் வந்து மகிந்த ராஜபக்ச சீர்திருத்தங்கள் அலைங்க அவர் ஒரு ஜனாதிபதியாக வந்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். அன்று நடந்த கூட்டு அந்த அந்த முயற்சியும் கோலிஷனும் இன்றைக்கு நடக்க கோலிஷனுக்கும் ஒரு விதமான பெரிய ஒரு குவாலிட்டி, அதாவது அந்த தன்மையில பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு நடக்கிறது வந்து இன்றைக்கு நடக்கிற கோலிஷன் வந்து ஜனநாயகத்தை வேண்டி அராஜகத்தை நிப்பாட்டி.
கடந்த காலங்களில் பல்கலைக்கழக கல்விசார் அதிகாரிகள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 100 நாள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அதிலே குறிப்பாக நீங்கள் முன்வைத்திருந்த ஒரு கோரிக்கை தான் பல்கலைக்கழகங்கள் அரசியல்மயமாக்கப்படுத்துவதிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டும், அங்கு அரசியல் கூடாது என்று கூறியிருந்தீர்கள். அதான் உங்களுடைய போராட்டமாகவும் இருந்தது. இப்பொழுது நீங்களே உங்களுடைய புத்திஜீவிகளே வெளிப்படையாக அரசியல் பிரச்சாரத்தில் இறங்கியிருப்பது போல ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டால் அதற்கு உங்களுடைய பதில் என்ன?
நாங்கள் அரசியல் தலையீடு என்று சொல்லேக்கல, அந்த அரசியல் அரசாங்கத்தால் வார அரசியல் தலையீடு, அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு பதவிகள் பக்க சார்பாக நடத்தல் அந்த மாதிரியான அராஜகத்தை தான் நாங்கள் பிள்ளை என்று சொன்னோம். அதாவது எங்களோட கவுன்சில், அந்த கவுன்சில மினிஸ்டர் தண்ட ஆக்களை நேர போட்டாரண்டா அல்ல ஓட்டு எடுக்கல, அவைகளுக்கு ஒன்றும் தெரியாது யூனிவர்சிட்டியில நடக்கிற விஷயங்கள். ஆனால் அவைய வந்து மினிஸ்டர் சொல்றதைத்தான் அவைகள் செய்வார்கள். வைஸ் சான்சலர் வந்து இப்ப என்ன நடக்குதுண்டா, நேரடியாக அந்த ஜனாதிபதியை ஆதரிக்கிறவர்கள் தான் நியமிக்கப்படுகிறார். அதுக்கும் யூனிவர்சிட்டி புத்திஜீவிகள் அரசியலை இயங்குறது அதுவும் சரியான வித்தியாசம். நாங்கள் ஒரு நாள் சொல்லவில்லை தனி நபர், அது வைஸ் சான்சலராக இருக்கலாம், இன்னும் உபவேந்தராக இருக்கலாம், ஒரு 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 ஃபேக்கல்ட்டியில வேலை செய்யற பணியாளராக இருக்கலாம், ஒருவேளை அரசியல் கட்சியில் இருக்கப்படாத அரசியல் என்று நாங்கள் ஒரு நாளும் சொல்லவில்லை. நாங்கள் என்ன சொல்றோம்னா, அதிகாரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு எதிரான அரசியல் கருத்தை கொண்டு இருக்கிறவருக்கு ஒரு விதமான அராஜகமான அவற்ற உரிமைகளை நீக்கிறது அவரை அல்ல, அந்த தந்த வேலையை வடிவ செய்ய முடியாமல் செய்ததைத்தான் நாங்கள் எதிர்த்தோம். மற்றது நாங்கள் ஜனநாயகமாக நாங்கள் பல்கலைக்கழகத்தில் தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு மேலாக எங்களோட பல்கலைக்கழகத்தில் அரசாங்கத்தின் ஒப்பீனியன் டிசிஷன் தீர்மானங்கள் அப்படின்ற பாலிசி, அதாவது தனியார் மயமாக்கப்படுதல் திணிக்கப்படுகிறது, இது தான் நீங்கள் படிப்பிக்க வேணும் என்று. ஆனால் நாங்கள் வந்து அரசியல் படைக்கல, இது ஒரு திணிப்பல் இல்லை, நாங்கள் கேள்விகள் எப்படி மக்களுக்கு கூடுதலாக சேவை செய்யலாம் என்றதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அரசியல் தலையீடுன்னு நாங்கள் சொல்றது வந்து அராஜகமான அதிகாரத்தை பயன்படுத்தி வாத தலையீட்டைத்தான் சொல்கிறோம்.
கையொப்பமிட்டிருக்கின்ற இந்த புத்திஜீவிகளைப் போலவே பல்கலைக்கழகத்தில் மஹிந்த ராஜபக்சேனுடைய ஆட்சியை விரும்புகின்ற அல்லது அவரை ஆதரிக்கின்ற புத்திஜீவிகளும் இருக்கலாம். அவர்களுடைய கருத்துக்கள் இங்கே வெளிப்படவில்லை. உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில், சாதாரண அடித்தட்டு மக்கள் மத்தியில் எடுபடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்?
அண்மையில் 2 கிழமைக்கு முதல் நாங்கள் ஒரு 6 வித போராட்டம், ஒரு உண்மையான கல்வியை தேடி என்ற ஒரு ஒரு புக்லெட், ஒரு சின்ன ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். இது வந்து கல்வி ஓட்டுநர் குழு என்று பலவித தொழிற்கட்சிகள், கல்வியை சார்ந்த தொழிற்கட்சிகள், பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனம், இலங்கை ஆசிரியர் சங்கம், மற்ற கல்வி மான்கள் சங்கம் என்று பல சங்கங்கள் சேர்ந்து ஒரு புத்தகத்தை 2 கிழமைக்கு முதல் வெளியிட்டோம். அதில் நாங்கள் மைத்ரிபால சிறிசேனாவை பற்றி கரைக்கவில்லை, மஹிந்த ராஜபக்சே பற்றி கரைக்கலை. நாங்கள் மக்கள்கிட்ட கேட்டோம், உங்களோட பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போகக்கூடியதா இருக்கின்றதா, நடந்து அல்லது 20 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்கின்றதா, உங்களோட பிள்ளைக்கு தமிழ் மொழியில் நீங்கள் கல்வி கற்க முடியுதா, அல்லது உங்களோட பிள்ளை என்று பல கேள்விகளை வச்சுத்தான் நாங்கள் ஒரு ரிசர்ச் செய்து தான் இந்த புத்தகத்தை வெளியிட்டோம். இது வந்து நாங்கள் ரீஜன் ரீஜனாக, அதாவது பிரதேசங்களுக்கு சென்று நாங்கள் இதை இந்த பிரச்சாரத்தை இந்த புத்தகத்தை எடுத்து செல்ல ஆரம்பித்துள்ளோம். எங்கட வந்து எங்கட போராட்டம் வந்து மஹிந்த ராஜபக்சோடைய மைத்ரிபால சிறிசேனோட நிற்க போறது இல்லை, இந்த இலெக்ஷனோட நிற்க போறது இல்லை. இது ஒரு நீண்ட கால போராட்டம். இன்றைக்கு நாளைக்கு ஏன் வெள்ளு வேறங்களுக்கு தெரியும். ஆனா அங்கட போராட்டம் ஜனநாயகம் கல்வி இலவச கல்வியை பாதுகாக்கிறதுக்கு பலவிதமான கூட்டு முயற்சிகளை உண்டாக்கி இருக்கின்றது. நாங்கள் 100 நாள் நாங்கள் வந்து போராட்டம் செய்தோம் 2 வருஷத்துக்கு முதல். அதுக்கு பிறகு நாங்கள் பலவிதமான தொழிற்சங்கங்களோட கலந்துரையாடல் செய்தோம். அந்த கலந்துரையாடல் மூலமாக 2 வருஷமா நாங்க பேசாம இருக்கையில நாங்கள் எங்கட ஸ்ட்ரைக் நிப்பாட்டின பிறகு நாங்கள் பலவிதமான கலந்துரையாடல் செய்தோம். அந்த கலந்துரையாடல்களின் விளைவு தான் இந்த புத்தகம் வெளியீடு. அதுக்கு முதல் நாங்கள் 2-3 பைலட் ப்ரொஜெக்ட் செய்தோம் சின்ன சின்ன கூட்ட மக்களோட. வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் ஒரு குழுவோடையும் நாங்கள் ஒரு பைலட் ஒன்று செய்தோம் இந்த இந்த புத்தகத்தை வச்சு. அதுக்கு அதன் ஊடாகத்தான் இந்த முயற்சி உண்டாகிச்சது. எங்கட போராட்டம் அந்த இலவச கல்விக்காக.